ஸ்ரீமத் பாகவதம் பார்த்துன்னு வரோம். நாரதர் வந்து துவாரகைக்கு வர விஷயத்த சுகபிரம்ம ரிஷி பரீட்சித்துக்கு அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னன்னாக்கா, நாரதருக்கு எப்போவுமே கிருஷ்ணர் கதையை கேட்டுட்டே இருக்கணும், கிருஷ்ணரை பார்த்துட்டே இருக்கணும், கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுட்டே இருக்கணும், அப்பயுமே அவரோட தியானத்திலே இருக்கணும்னு ஆசைப்படுவார். அதனால் துவாரகைக்கு வரார். துவாரகைக்கு வந்தவுடனே வசுதேவரும் தேவகியும் அவரை வரவேற்று உயர்ந்த ஆசனத்தில் அவரை அமர்த்தி அவருக்கு உண்டான உபச்சாரங்களெல்லாம் பண்ணுறா. எந்த பாகவதரை பார்த்தாலும் தனக்குள்ள ஒரு ஞான தாபம் பொங்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சின்றவர் வசுதேவர். அவருக்கு யாரை பார்த்தாலும் தத்துவ விசாரத்தை பற்றி பேசுகிறோன்னு ஆசை வரும், ஞானமயமான சரித்திரங்களை பற்றி கேட்கணும்னு ஆசை வரும். நாரதரை பார்த்த உடனே அவருக்கு அதுதான் கேட்கணும்னு ஆரம்பிக்கிறார். என்ன கேட்குறார்னா, நாரத மகரிஷியே, இந்திரன் தேவர்கள் எல்லாரும் வேணுங்கிறத கேட்ட உடனே கொடுப்பா அப்படின்னு சொல்ல முடியாது, துக்கத்தை கொடுப்பாளா அப்படின்னா அதுவும் தெரியாது, புண்ணியத்துக்கு உண்டான பலனை கொடுப்பா, பாவத்துக்கு உண்டான பலத்தையும் கொடுப்பா. ஆனால் சாதுக்கள் விஷயத்துலேயோ புண்ணியம் செஞ்சாலும் சந்தோஷப்படுவா, அவகிட்ட கொஞ்சம் அலட்சியமாக நடந்துட்டா கூட ஏதோ இந்த குழந்தை செய்யறது தெரியலை போல் இருக்கு அப்படின்னு கருணையோடு விட்டுடுவா. அவனுக்கு எப்பவுமே நன்மையே உண்டாகட்டும்னு இந்த சாதுக்கள்லாம் பிரார்த்தனை பண்ணுவா. அப்படிப்பட்ட சாதுக்கள் அந்த அச்சுதனையே நாராயணனையே சரணாகதி பண்ணிகிட்டே இருக்காளே, அந்த சாதுக்கள் எதனால் அந்த சுபாவத்தோடு இருக்கா? சதா காலமும் எப்போவும் ஹிருதயத்தில் பெருமாளையே நினச்சிண்டு ஏகமாக கலந்துட்டுருக்கக்கூடியவா அப்படிப்பட்டவா? நாராயணனை அடையறதுக்குண்டான அற்புதமான பாதையான பாகவத தர்மத்தை பற்றி எனக்கு இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இது வேணும் அது வேணும்னு தான் விஷ்ணுவை எல்லாரும் பூஜை பண்ணுறோம், யாரும் மோட்சத்தை கேட்கறதில்ல. நல்ல விரதங்களும் இருக்கக்கூடிய பிரம்ம ரிஷியே இருந்தால் கூட சீக்கிரமாக அந்த சம்சாரத்திலேருந்து விடுவிச்சுக்கிறதுக்கு மனசு வரமாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி வசுதேவர் வந்து நாரதரை பார்த்து கேட்குறார். நாரதரும், வசுதேவரே, எல்லாத்தையும் செய்ய சுத்தமாக வைக்கக்கூடிய பரிசுத்தமான பாகவத தர்மத்தை நீங்கள் கேட்கறதுன்னு ஆசைப்படுறத நினச்சாலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பாகவத தர்மங்கிறது குருமுகமாக கேட்டாலும் படித்தாலும் தியானம் பண்ணினாலும் வெறும் ஆசைப்பட்டாலுமே அவளுக்கு முக்தி கிடைக்கும். உங்களோட கேள்வியினால் எனக்கு இப்போது அந்த தர்மத்தை சொல்லணும்னு ஆசை வருது, பகவானை பற்றின சிந்தனை எனக்கு இன்னும் ஜாஸ்தியாகுது அப்படின்னு சந்தோஷப்படுறார். வசுதேவர் பாகவத தர்மத்தை பற்றி கேட்ட உடனே நிமிச்சக்கரவர்த்திக்கு நவ யோகிகளும் செஞ்ச உபதேசத்தை பற்றி, பாகவத தர்மங்களை பற்றி அதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார் நாரதர். இதெல்லாம் வசுதேவருக்கு ஏற்கனவே தெரியும், புதுசாக ஒன்றும் தெரிஞ்சுக்க போகிறதில்ல, ஏன்னா அவரே மகா ஞானி. ஆனால் திரும்ப திரும்ப சொல்லி கேட்கணும் ஒரு சத் விஷயத்தை. அதனால் நாரதரை சொல்லி கேட்கறது இன்னும் விசேஷமாக இருக்கும்னு கேட்குறார். ஆன்மீக விஷயங்களை ஒரு தடவை கேட்கறது அப்படிங்கிறது இல்லாமல் திருப்பி திருப்பி அந்த சத்திய விஷயங்களை விசாரமாக செய்யணுன்னா கேட்டுட்டே இருக்கணும். எத்தனை முறை அந்த பிரம்மத்தை பற்றி பேசினாலும் ஒவ்வொரு முறையும் அது நமக்கு புதுசாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஆன்மீக சாதகனோட மனசுங்கிறது வெளியில் அலைஞ்சுட்டே இருக்குது. ஞானிகளோட பேசி பேசினா தான், இல்லை அவளோட கடாட்சம் இருந்தால் தான் அதை உள்ளே தள்ள முடியும். அதனால் திருப்பி திருப்பி இந்த ஆத்ம விசாரத்தை பற்றி பேசுறது அந்த சத்சங்கமானது ரொம்ப வசதியானது. அது என்ன பண்ணுன்னாக்கா, மனசில் இருக்கக்கூடிய சகல ஆசைகளையும் பூர்வ வாசனைகளையும் அப்படியே கரைச்சிடும். சத்சங்கங்கள் வந்து நமக்கு எப்பவுமே மோட்சத்து மேலே ஒரு ஆசையை உண்டு பண்ணும். இப்போ நாரதர் வசுதேவருக்கு நவயோகிகளை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். அவளை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற விஷயத்த சொல்லும்போதே சுகபிரம்ம ரிஷிக்கு அப்படியே நாக்கு தழுதழுக்கிறது. ஏன்னா நவயோகிகளை பற்றி மகாயோகியான சுகாச்சாரியார் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏ பரீட்சித்து, இந்த தேசத்துக்கு அஜனாப வருஷம்னு ஒரு பெயர் இருந்தது. கிருதயுகத்தில் அப்படி எல்லாரும் இந்த தேசத்தை அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தா, பூமிக்கே பேரரசனான ஸ்வயம்பூ மனுவோட பரம்பரையில் மகாயோகியாக அவதாரம் பண்ணவர் ரிஷபயோகி. அவர் மன்னராக இருந்துட்டு அப்புறம் மகா ஞானியாக நாட்டை திறந்து வெளியில் போனார். ரிஷபருக்கு 100 பிள்ளைகள். அதில் மூத்தவர் தான் பரதர். அவரோட சிறப்பு மிக்க ஆட்சியினால தான் இந்த தேசத்துக்கு பாரத தேசம்னு பெயர். அவர் தான் ஜடபரதர் அப்படின்ற மகாயோகியாகவும் இருந்தார். ரிஷபரோட மற்ற புத்திரர்கள் மொத்தம் 9 பேர். அவள் 9 தீபங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய கண்டங்களுக்கு அதிபதியாக இருந்தா. இன்னும் 90 புத்திரர்கள், 81 குமாரர்கள் கர்ம மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பூமியில் பரவி போனா. மீதி இருக்கிற 9 பேர்கள்னா இந்த நவயோகிகள் அப்படின்னு சொல்லிட்டு, நவயோகிகள் யாரெல்லாம் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த நவயோகிகளையும் கவி, ஹரி, அந்தரிக்ஷர், பிரபுத்தர், பிப்ளாயனர், ஆவிர்ஹோத்திரர், தரமீளர், சமசர், கரபாஜனர் அப்படிங்கிற திருப்பெயர்கள் உண்டா வாளுக்கு. ரிஷபயோகி பரம்பரையே அவதூத பரம்பரை அப்படின்னு சொல்லுவா. ஜடபரதர் ரிஷபயோகியும் எப்பேற்பட்ட உயர்ந்த நிலையில் இருந்தாலோ அப்படியே தான் இவாளும் இருந்தா. அவள் எப்படி இருந்தான்னாக்கா, அவள் ஜனிச்ச நாள்லேருந்து அந்த ஆத்மஸ்வரூபத்திலேயே இருந்தா. சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து அப்படிங்கிறத மாதிரி இந்த உலகத்தையே பரபிரம்ம ஸ்வரூபமாக பார்த்துட்டே இருந்தா. உலகங்கிற மாயையை உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த மனசு, அந்த மாயத்திர அவகிட்ட இல்லவே இல்லை. ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்புன்னு எல்லா சரீரங்களையும் கடந்து அந்த நிலையான பரமாத்ம வஸ்துவோட அந்த சேர்க்கையிலேயே இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருந்தா. அவளுக்கு தங்களுக்கு அந்நியமாக வேறொரு பொருள் இல்லை அப்படிங்கிற அந்த உயர்ந்த அத்வைத்த நிலையில தான் இருந்தாவா. நீ அது அவைன்னு எந்த பேதமும் அவளுக்கு கிடையாது. அந்த நான் மட்டும்தான் வாட்ட இருந்தது. அந்த நான்கிற அந்த பேர் உணர்வு மட்டும்தான் எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறது அவளுக்கு நன்னா தெரிஞ்சுது. எதிரில் இருக்கிற மரமும் நான் தான், வானத்தில் மிதக்கிற சந்திரமும் நான் தான், அந்த ஆத்ம ராமர்களாக எல்லா பக்கமும் அவள் இருந்தா. உள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மா எந்த பாதையில் அவளை திருப்புறதோ அதன்படி அவள் போனாள். எல்லாமே பரமாத்மா படி நடந்தது. மழையோ குளிரோ வெயிலோ வெள்ளமோ எதுவுமே அவளை பாதிக்கலை. நவயோகிகளுக்கு சொந்த விருப்பு வெறுப்புன்னு எதுவும் கிடையாது. எது செய்கிறதா இருந்தாலும் அது பகவானோட செயல் அப்படின்னு இருந்தா. மகரிஷிகள், தேவர்கள், சித்தர்கள், கந்தவர்கள், யக்ஷர்கள், கிண்ணரர்கள், நாகர்கள் அப்படின்னு உலகத்தில் எல்லா பக்கமும் இவா சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருந்தா. இவளை பார்க்குறவா எல்லாருக்கும் பெரிய பாக்கியம் கிடச்சது. என்னென்னா, இவாளோட பார்வை யார் மேலே பட்டாலும் அவள் பெரிய பாக்கியவானா ஆனா. அந்த சில கணங்கள் அவள் பார்த்தாலே போதும், இவா யாரை பார்க்குறாளோ அவளுக்கு ஜென்மம் கடை தேறிடுறது. அவளுக்கு வந்து எந்த உபதேசமும் தேவை கிடையாது. இவா கடாட்சம் இருந்தாலே போதும். எந்த ஆசீர்வாதமும் வேண்டாம், எந்த மந்திரங்களும் வேண்டாம், எந்த நீதி போதனைகளும் வேண்டாம். ஒரு பார்வை, இந்த நவயோகிகளோட ஒரு பார்வை போதும். அது பட்டாலே அந்த மௌனத்துக்கு மத்தியில் ஒரு கன நேரம் அது போதும். அவள் பார்க்குறவா எல்லாருக்கும் மோட்சம் கிடைச்சது. இந்த நவயோகிகள் எப்படி இருந்தார்னாக்கா, திக்குகளையே ஆடைகளாக கொண்டதுனால இவா திகம்பரர்களாக இருந்தா. அவள் பார்வை ஹிருதயத்திலிருந்து ஹிருதயத்தை நோக்கி பாஞ்சின் இருந்தது. அவள் ஒரு கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சானாக்கா அந்த கிராமத்தில் வந்து எல்லாருக்கும் ஒரு பேர் உணர்வு ஏற்பட்டது. எப்பயுமே இவாளை பார்க்கும்போதெல்லாம் எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னாக்கா, இந்த யோகிகளோட திருமுகமானது ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இவா பசிக்கிறது அப்படின்னு கை நீட்டி ஏதாவது கேட்டால் அவளுக்கு அன்னமிடுறவாளுக்கு அந்த க்ஷணமே பிறவி அறுபட்டு போச்சு. அவள் வந்து கிடைக்கிறதெல்லாம் வாங்கி அப்படியே சுவீகரிச்சுட்டு அப்படியே நகர்ந்துட்டே இருப்பாள். கைகளையே தலகாணியாக வச்சுட்டு வானத்தை நோக்கி அப்படியே படுத்துட்டு உறங்கி போவாள். பரீட்சித்து இப்படிப்பட்ட அந்த 9 யோகிகளும் சஞ்சரிக்கிறத கொஞ்சம் மனசில் நினச்சி பாரு. உன் மனசில் அந்த நவ யோகிகளையும் தியானம் பண்ணு. ஒரு யோகியை பார்க்கறதே ரொம்ப அரிதானது. மரத்திலிருந்து உதிர்ந்த சருகு மாதிரி அவள் இப்படியே நகர்ந்துட்டே இருப்பாள் இந்த பூமியில். அவளை தியானம் பண்ணு. இந்த மகா யோகிகள் என்ன பண்ணினா தெரியுமா? பாரத தேசம் முழுக்க சஞ்சாரம் பண்ணினா. ஏன் அப்படி திரிஞ்சா அப்படின்னா அதுக்கு எந்த காரணமும் கிடையாது. சூரியனும் சந்திரனும் ஏன் உதிக்கிறதுங்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? மரம் ஏன் நிழலை கொடுக்கறதுங்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? கடல் ஏன் நீரால் அப்படி நிரம்பி இருக்குங்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியாதோ அது மாதிரி அவள் சஞ்சாரத்துக்கும் எந்த பதிலும் கிடையாது. அவள் சஞ்சாரம் பண்ணினான்னா பாரத தேசம் முழுக்க இந்த பூமி அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கு. அதுக்குண்டான பாக்கியம் அது, தெய்வாதீனம் அது, அது ஒரு பெரிய கருணை. இந்த நவ யோகிகள் இந்த பாரத தேசத்தில் எல்லா பக்கமும் சஞ்சாரம் பண்ணார். அவளுக்கு சகோதரான ஜடபத பரதர் எப்பேற்பட்ட யோகி, இதெல்லாத்தையும் மனசில் நினச்சி பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பரீட்சித்துக்கு சுகபிரம்ம ரிஷி சொல்லிகிட்டே வரார். அப்பேற்பட்ட நவயோகிகள் ஒரு சமயம் விதேக தேசமான மிதிலாபுரிக்கு போனான். தேகம்னா உடம்பு, விதேகம்னா உடம்பில்லாத அப்படின்னு அர்த்தம். அதாவது தான் தான் இந்த உடம்புன்னு நினைக்காத ஆத்மஸ்வரூபமான ஞானிகள் நிறைஞ்ச தேசம்தான் விதேக தேசம். அங்கே நிமிங்கிற சக்கரவர்த்தி அந்த தேசத்தை ஆண்டுண்டு வரான். தேசத்துக்கு பேருக்கேற்ற மாதிரி அங்கே எல்லாரும் பக்தியிலையும் ஞானத்திலையும் ரொம்ப அப்படியே மூழ்கி இருந்தா. நிமி சக்கரவர்த்தி இந்த ரிஷிகளை கொண்டு யாகம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் தான் சூரியன் மாதிரி பிரகாசமாக இந்த 9 ரிஷிகளும் அந்த யாகசாலைக்குள்ளே பிரவேசிக்கிறான். அங்கேருந்த முனிவர்கள் நிமி சக்கரவர்த்தி எல்லாருக்கும் பேரானந்தம். ஏன்னா யாகம் பண்ணுறதே இந்த மாதிரி யோகிகளோட தரிசனத்துக்காகத்தான். அப்படிப்பட்ட யாகம் பண்ணும்போது நவ யோகிகள் அங்கே வந்த உடனே அந்த அரசனுக்கு அப்படியே கண்ணீர் தாங்க முடியல. எப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு, யாகம் பண்ணுறதே பகவானை பார்க்கத்தானே. இதோ எனக்கு முன்னாடி 9 சூரியன்கள் இப்படி இந்த மகா யோகிகள் வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லாரையும் பார்த்து நமஸ்காரம் பண்ணுறான். அப்படியே சிலிர்த்து போய் கை கூப்பிண்டே இருக்கான். ஞானியர்களோட தரிசனம் வேணும்னாக்கா பகவானோட அருள் வேணும். அது நிமி சக்கரவர்த்திக்கு வாய்ச்சிருந்தது. நிமி சக்கரவர்த்தி கையை கட்டிண்டு வினயத்தோட வாய்ப்பொத்தி மெதுவாக பேச ஆரம்பிக்கிறான். நவ யோகிகளை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். உங்களை சாட்சாத் அந்த மகாவிஷ்ணுவாகவே நான் பார்க்குறேன். இந்த வையம் ஞானமாக ஜொலிக்கிறது. இந்த ஜீவன் என்ன பண்ணுறதுனாக்கா எத்தனையோ சரீரங்களை எடுத்து எடுத்து திருப்பி திருப்பி பிறந்துட்டுருக்கு. எறும்பிலிருந்து ஆரம்பித்து யானை வரைக்கும் எத்தனையோ பிறவிகள். அப்புறமா பகவானோட அனுகிரகத்தினால மானிட சரீரமும் இந்த ஜீவன் எடுத்துக்கிறது. அதுவும் கன நேரம்தான். அதுக்கப்புறம் அது காணாமல் போய்டுறது, நீர்க்குமிழி மாதிரி உடஞ்சி போய்டுறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களை மாதிரி விஷ்ணுக்கு பிரியமான யோகிகளை தரிசனம் பண்ணுறதுங்கிறது எப்பேற்பட்ட பாக்கியம். உங்களை கன நேரம் பார்த்தா கூட போதுமே. இந்த நீங்கள் எங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லித்தரணும். இந்த பக்தன்கிறவன் எந்த தர்மங்களை பண்ணினா ஹரியானவர் சந்தோஷப்படுவார். எப்போ வந்து எப்பேற்பட்ட பாகவத தர்மங்களை நாங்கள் கடைபிடிக்கணுங்கிறத நீங்கள் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு நிமி சக்கரவர்த்தி நவயோகிகளை பார்த்து கேட்குறான். நவயோகிகளும் நிமி சக்கரவர்த்தி ரொம்ப கருணையோடு பார்க்குறா. இந்த நவ யோகிகளில் கவிங்கிற யோகி நிமி சக்கரவர்த்தியை உத்து பார்க்குறார். நிமி வந்து அப்படியே அவரை நம் கை கூப்பிண்டு அவர் என்ன சொல்ல போகிறாரோன்னு ஆவலாக அந்த உபதேசத்தை கேட்கறதுக்காக ஆவலாக இருக்கான். அவரும் உபதேசம் பண்ணலத்துக்கு ஆரம்பிக்கிறார். இந்த கவி யோகி எப்படின்னாக்கா ஆத்மஸ்வரூபத்திலே அப்படியே தோஞ்சி கிடக்கார். பிரபஞ்சத்தோட உற்பத்தியும் உடங்குற இடமுமான அந்த ஹிருதயத்திலேயே இருக்கார். அவரோட பார்வை எப்படி இருந்ததுனாக்கா முட்டையை அடக்காக்கிற பறவை மாதிரி எங்கேயோ அகலமாக திறந்துருந்ததான். பார்வையில் எந்த இலக்கும் இல்லை. இப்போ அந்த பார்வையே நிமி சக்கரவர்த்தியை நோக்கி திரும்புறது. அவர் பேச ஆரம்பிக்கிறார். பகவானை சரணம் அடையணும்னாக்கா அவனை பகவானை சரணாகதி பண்ணவனுக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா? எந்த வஸ்துவை பார்த்தாலும் பயமே வராது. ஹரியோட பக்தர்களுக்கு எதை பார்த்தாலும் அச்சமே வராது. எதை பார்த்தாலும் தைரியமாக இருப்பாவா. இதன் பொருட்டும் அதைரியமே அவளுக்கு இருக்காது. ஏன்னா எல்லா இடத்துலையும் பகவான் தான் வியாபித்து இருக்காங்கிறது அவள் திடமாக நம்பும்போது பயங்கிறது எப்படி இருக்கும்? மனுஷனோட அடிவேராக இருக்கிறது மரணமும் பயமும் தான். மரணத்தை பற்றி தெரியாதவா பயத்தோடைய அந்த மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய அவலமும் இருக்குது. இப்போது அந்த அரசனை பார்த்து அந்த கவியோகி சொல்கிறார், அரசனே நான்கிறத இந்த உடம்புன்னு நம்ம நினச்சிக்கிறோம், உடம்பு அழிஞ்சு போயிடுத்துனாக்கா நம்ம இல்லாமல் போயிடுவோங்கிற நினப்பு வேற இருக்குது. எங்கும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஆத்மா தான் நான்கிற விஷயத்தை நம்ம மொத்தமாக மறந்து போய்டுறோம். இந்த சின்ன சரீரம்தான் நான்னு நினச்சிண்டு இதனாலேயே இந்த உடம்புக்கு ஏதாவது வந்துடுமோ அப்படிங்கிற பயத்தோடையே இருக்கும். இந்த உடம்பு அழியும் அப்படிங்கிறது கண்கூட தெரிஞ்சா கூட உடம்பு மேலே அப்படி ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம். அப்படி இந்த உடம்பு மேலே எத்தனை ஆசை வைக்கிறோமோ அந்த உடம்பு தான் இந்த சுகத்தை எல்லாத்தையும் தேடி கொடுக்கறது அப்படின்னு நம்புகிறோமோ அதில் ஒரு பங்கு நம்பிக்கையாவது பகவான் மேலே வச்சோன்னாக்க இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிராக இருக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கக்கூடிய இடத்துல அவன்தான் இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோனாக்க அவன்தான் இந்த உடம்புக்கு எல்லா சக்தியும் கொடுக்குறாங்கிறத திடமாக நம்பணும். ஏன்னா இந்த மாயையான ஜட வஸ்துவான மனசுக்கு பிரகாசத்தை கொடுக்கக்கூடியவனும் அவன்தான். ஆனால் அது தெரியாமல் இந்த உடம்பு தான் நான் நம்ம நினச்சிட்டுருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி, இப்போ இந்த உடம்பு தான் நான் நினைக்கும்போது என்ன ஆறுது அப்படின்னாக்கா, இந்த உடம்பு தான் நான் நினைக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே அந்நியமாக தெரியறது. இந்த மரம், மலை, மண், மனுஷன், அவன், அது, இதுன்னு பேதம் வருது. அதனால் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய வஸ்துவை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியறதில்ல. ஞானஸ்வரூபமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நான் அஞ்ஞானஸ்வரூபமான அந்த மாயையினால் வெவ்வேறாக தெரியறது. அதோட முதல் காரணம் இந்த உடம்பு தான் நான் நினச்சிட்டு அதை அழிஞ்சிடுமே அப்படிங்கிற இந்த ஆதி பயமான மரண பயத்தோட எப்போ பாரு இருக்குது. எல்லாத்துலேயும் நீ தான் நினைஞ்சிருக்க, நீ தான் சத்தியம், நீ தான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுண்டா கூட அதை குருமுகமாக தெரிஞ்சுக்கும் போது தான் அந்த பயம் விலகிறது. ஆனால் எல்லாத்துலேயும் பகவான் நினச்சிட்டு நிறைஞ்சிருக்காருன்னு தெரிஞ்சால் கூட வார்த்தை அளவில் உள்ளுக்குள்ளே இருக்கே தவிர அந்த உபதேசமானது நமக்குள்ளே இறங்கிறது கிடையாது. அந்த விஷயத்தை பிரம்மாஸ்திரம் மாதிரி அந்த உபதேசத்தை அந்த கவி நிமியை நோக்கி சொல்கிறார். அப்போது நிமி ரொம்ப கவலையாக கேட்குறான், மகா யோகியே அப்பேற்பட்ட ஞானத்தை நான் எப்படி அடைகிறது அப்படின்னு கவலையாக கேட்குறான். அதுக்கு கவிங்கிற அந்த மகா யோகி சொல்கிறார், புதுசாக அடையிறதுக்கு அது ஒன்றும் உனக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை. அந்த ஞானமே நீ, அதுவே ஹரி. மனசை மெதுவாக சமணப்படுத்து. அது எங்கே உற்பத்தி ஆகுதுங்கிறது உள்முகமாக பார்க்க ஆரம்பி. உலகத்தில் எது மேலெல்லாம் நீ ஆசை வச்சிருக்கியோ, எது மேலெல்லாம் விருப்பம் வச்சிருக்கியோ, எதெல்லாம் நினச்சி தவிக்கிறியோ, அதை எல்லாத்தையும் அந்த பகவான் இடத்துல திருப்பு, அந்த ஹரி இடத்துல திருப்பு. அவனுடைய திவ்ய பாதங்களை இறுக்கமாக பிடிச்சிக்கோ. அவன்தான் இப்போ உன் கூட இந்த உலகத்தில் எல்லாமமாக மாறி மாறி விளையாடின்ட்டுருக்கான். அஞ்ஞானமாக உனக்கு இந்த உலகத்தை அவன்தான் தெரியவும் வைக்கிறான். அதனால் இதை நம்பாத. உன் உடம்பை நீன்னு சொல்லக்கூடிய அந்த அகங்காரத்தை, அந்த அகந்தையை நம்பாத. ஞானமயமான அந்த ஹரிக்கிட்டேயே நீ சரணாகதி பண்ணு. அதுக்கிட்டேயே கேளு, எனக்கு இதிலிருந்து எப்படி விடுவிச்சுக்கணும்னு சொல்லி கொடுன்னு அதுக்கிட்டேயே உறக்க கேளு. அவனையே அவன்கிட்ட கேட்கும்போதே அவனே உன்னை அந்த பக்குவ நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளுவான். அந்த பக்குவ நிலைக்கு போகிறது பேர் தான் பக்தின்னு பேர். அப்போ பக்திங்கிறது இந்த லோகாயதமான விஷயத்தில் இருக்காது. அது எப்போவுமே ஞானத்தை நோக்கி தான் போயின்ட்டுருக்கும். அப்போ ஞான அனுபவம் கிடைக்கும். இந்த ஞான அனுபவம் என்ன பண்ணும் தெரியுமா, பயத்தோட அடிவேரான மரணத்தையே மரணமடைய வைக்கும் அது. அப்போ என்ன ஆகும்னாக்கா, எப்பவும் பயந்து நடுங்கின்னு இருக்கக்கூடிய மனசு இப்போது நிச்சலமாக நிற்கும். சித்தம் வந்து கொஞ்சம் அசைஞ்சாலும் அது சம்சாரம். அதுவே நின்னதுன்னா சதாசிவம். இந்த உடம்பு நான் இல்லை அப்படிங்கிற திடமான உணர்வை கொடுக்கும் அது. இந்த உடம்பு இருந்தாலும் இல்லைனாலும் நான்கிற பேருணர்வு எப்பவும் இருக்குது. அங்கே மனசே இல்லை, அது வெறின ஹிருதய வெளி. அங்கே ஜீவனும் பரமாத்மாவும் ஒன்றுபட்ட நிலையில் தான் இருக்கா. எப்பயுமே பகவான் நமக்குள்ளேயே தான் இருக்கார். அது வந்து ஒரு விளக்க முடியாத ஒரு நிலை. எங்கே பார்த்தாலும் ஹரிமயம்தான். தன்னைத்தான் பார்க்கறதுங்கிறது, ஹரிய அறிஞ்சிக்கிறதுங்கிறது அங்கே ஒன்றா தான் தெரியறது. எதை பார்த்தாலும் அதில் ஹரி தெரிய ஆரம்பிப்பார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவா எல்லாரும் ஒரு இடத்துல கைவிட்டுடுவா. ஆனால் பகவானோட திருவடியை பிடிச்சவா யாரையுமே ஒருபோதும் கைவிட மாட்டான். அப்படி பக்தி செஞ்சவாளுக்கு எப்பயுமே துளி கூட சிரமம் ஏற்பட்டதில்லை. இப்படி பகவானை அடையறத்துக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் பாகவத தர்மங்கள் அப்படின்னு பெயர். இந்த பாகவத தர்மங்களை அனுசரித்து நடக்கிறவாளுக்கு எந்த கெடுதலும் நடக்கிறதில்ல. ஒத்த உடம்பாலேயோ வாக்காலேயோ மனசாலேயோ இல்லை மித்த இந்திரியங்களாலேயோ எந்த காரியத்தை வேணாலும் பண்ணட்டும், ஏன் அகங்காரத்தினால கூட நான் தான் பண்ணினேன் அப்படின்னு கூட அவன் நினச்சிட்டு எது வேணால் பண்ணட்டும், தன்னோட சமூகத்தினால என்னெல்லாம் விதிக்கப்பட்டதோ அந்த கர்மாவை செஞ்சால் கூட அதெல்லாம் பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணுக்கே அர்ப்பணம் அப்படின்னு பண்ணிட்டானாக்கா போதும். அந்த அர்ப்பணம் பண்ணக்கூடிய புத்தியை தா அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும். மற்றத அவனே பார்த்துப்பான். இப்படி பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அர்ப்பணம் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல செயலை கொடுக்குறோம், மெதுவாக செயலை கொடுக்க கொடுக்க சூக்ஷ்மமாக தன் மனசை கொடுக்க ஆரம்பிப்போம். மனசை கொடுக்க கொடுக்க மனசு நான் இல்லை அப்படிங்கிற அந்த அனுபவம் வார்த்தையாக இல்லாமல் அதுவே ஒரு அனுபூதியாக இருக்கும். அப்புறமா என்ன ஆகும்னாக்கா, இந்த உடம்பு மேலே இருக்கிற பற்று போயிடும். விட்ட இடத்துல வைகுண்டம் அப்படிங்கிற நிலை இந்த நிலை தான். அதனால் குருவையே தெய்வமாக நினச்சிக்கோ, பகவானையே சரணாகதி பண்ணு, ஏகாந்த பக்தியோடு எப்போயும் பகவானையே நினச்சிண்டே இரு. தூங்கும்போது புத்தியால் கனவாகவும், வீழ்ச்சின் இருக்கும்போது மனசில் ஆசைகளாகவும் இந்த மனசு தொடர்ந்து விருத்தி அடைஞ்சுட்டே இருக்கும். இப்படி கனவுலேயும் சரி நெஜத்துலேயும் சரி விழிப்புலேயும் சரி இந்த உலகத்தை நெஜம் அப்படின்னு காட்டக்கூடிய இந்த மனசை வைராகியத்தோட பகவானை நோக்கி பக்தி செய்யறதுக்கு தள்ளு. அப்புறம் அதுலேயே கரைஞ்சு போ. அப்படி மனசை அடக்கும்போது ரெண்டாவதாக இன்னொரு வஸ்து தோணாமல் இருக்குது. அப்போ பயங்கிற ஒரு விஷயம் அறுபட்டு போகிறது. அரசனே, நீ பாதுகாப்பாக இருக்கிறதா நீ நினச்சிட்டுருக்க, நான்கு பேர் சூழ்ந்திருக்கும்போது பயம் கொஞ்சம் அடங்கிறது, அதுவே தனியாக இருக்கும்போது அந்த மனசு ரொம்ப பயப்படும். மனம் இருக்கிற வரைக்கும் பயம் இருக்கும், கூடவே மரணமும் துரத்தும். மனசை அழிக்கிறதும் ஹரியோட பக்தியை வளர்க்குறதும் தான் ஞானம் பெறத்துக்கு ஒரே வழி. பயமில்லாத நிலையை அப்போ தான் அடைய முடியும். இந்த நான்கு ஒரே விஷயத்தில் ஒரே கோட்டில் அந்த கணத்திலேயே நிகழக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு அந்த யோகி நிமிச்சக்கரவர்த்தியை பார்த்து சொல்கிறார். இப்போது நிமிச்சக்கரவர்த்தியோட மனசு அப்படியே சுழண்டுட்டே இருக்குது. அவருக்கு இதெல்லாம் தன்னால் முடியுமா அப்படிங்கிற எண்ணமும் வருது. கவிங்கிற அந்த யோகியோட வார்த்தைகள் மட்டும் மனசில் அப்படியே இருக்குது. முதன் முதலாக தன்னோட நிலையை அவன் கவனிக்க ஆரம்பிக்கிறான். மனசோட ஆட்டங்கள் அந்த மகா யோகி முன்னாடி எழுந்துக்கிறதும் அடங்கிறதுமா இருந்தது. அந்த மனசையே கவனிக்கிறானே அந்த நான் யார் அப்படிங்கிறத வினா அவனுக்குள்ளே வருது. முதல்ல அந்த கேள்வி தான் அவனுக்குள்ளே வருது. அந்த கேள்வி அவனுக்குள்ளே வந்த உடனே கவி அவனை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுறார். அவனோட அகங்காரம் அப்படிங்கிற அந்த சின்ன நான யோகியோட மகா ஞானம் விழுங்க ஆரம்பிக்கிறது. திருப்பியும் அந்த கவிங்கிற மகா யோகி அரசனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். அரசனே, இப்போ நான் சொன்னது உனக்கு புரிஞ்சதா? கவலைப்படாத, இன்னொரு பாகவத தர்மத்தையும் சொல்கிறேன் கேளு அப்படின்னு அடுத்ததை சொல்ல ஆரம்பிக்கிறார்.